நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
பொதுவான பழமொழியே இருக்குங்க, பல்லு போனா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பல் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். ஒருவரை பார்த்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு புன்சிரிப்பே போதும், அதுக்கு பற்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அதுபோல உணவை நல்லா மென்னு சாப்பிடுறதுக்கு பற்கள் முக்கியமானவ. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான பற்களை நாம எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்ல போறாங்க பல் மருத்துவர் தேவி தினேஷ் அவங்க.
வணக்கம் நண்பர்களே. ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனே, அதாவது ஒருத்தருக்கு ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா பல் சொல்லலாம். அந்த பல் வரிசை அழகா சீரா இருந்ததுன்னா ஒரு அப்பியரன்ஸ் அவங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். பல் கோணல் மணலா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சில பேர் வாயை மூடிட்டு பேசுவாங்க, பல்ல கடிச்சிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் கூட பல் வரிசை சரியா இல்லாம இருந்தா கூட ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கூட அதை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த காலத்து பழமொழி பாத்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி, ஆளும் வேலும். இப்ப டாக்டர்கிட்ட சொன்னா இது வந்து பழைய காலத்து, இது அதெல்லாம் போய் எவ்வளவு காலம் ஆகுது மேடம் அப்படிம்பாங்க. நம்ம நிலையத்துக்கு டாக்டர் தேவி தினேஷ் வந்திருக்கிறாங்க, பல் மருத்துவர். பல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் அதை சார்ந்த விஷயங்களுக்கும் நமக்கு சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு டாக்டர் தேவி தினேஷ் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம சந்தேகங்களை இப்ப அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம்.
பொதுவா பற்கள் 32, சில பேர் கம்மியாவும் இருக்கும் கூடுதலாவும் இருக்கும். ரைட் ஃப்ரம் டீத்திங், எத்தனை பல்லு எப்ப விழும், எந்த வயசு, எப்ப கரெக்டா முடிக்கணும், எப்ப கரெக்டா பல்லெல்லாம் விழுந்து பல் முளைச்சிருக்கணும், அதை பத்தி ஒரு பிரீஃபிங் தாங்களேன்.
பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு செட் ஆஃப் டீத், ஒன்னு வந்து பர்மனன்ட் டீத், அதாவது பெரியவங்களுக்கு இருக்க வேண்டிய பல், இன்னொன்னு வந்து டெசிடுவஸ் டீத், பால் பற்கள்னு சொல்லுவோம், அது வந்து சின்ன பசங்களுக்கு இருக்கிற பல். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பல்லு முளைக்கிறது அப்படின்றது வந்து குழந்தை பிறந்து ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ள கீழே இருக்கிற லோவர் டீத், ரெண்டு டீத் முன்னாடி இருக்கிற ஆன்டீரியர் டூத்துன்னு சொல்லுவோம், முன்பற்கள் 2, அதுதான் முத முளைக்கும். அதை தொடர்ந்து மேல் பற்கள், அது மாதிரி ஒரு பால் பற்கள் வந்து ஒரு 20 பல் எல்லாம் முளைக்கும். அது உங்களுக்கு 2.5 வயசுக்குள்ள அந்த 20 பல்லு முளைச்சிரும். அதுக்கு பின்ன 6 வயசு அப்போ நம்மளுக்கு பர்மனன்ட் டீத் டென்டிஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 4 கடவாய் பற்கள் மட்டும் முதல்ல 6 வயசுல வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு வரைக்கும் அந்த பர்மனன்ட் டீத் வந்துடும். இந்த பால் பற்கள் விழுந்து பர்மனன்ட் டீத் எல்லாம் இரப்ட் ஆகிறது எல்லாமே வந்துடும். 12 வயசுக்குள்ள இல்ல 13 வயசுக்குள்ள இல்ல ஒரு சிலருக்கு 14 வயசும் ஆகும், 28 பற்கள் கம்ப்ளீட்டா டோட்டலா இரப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 18-25 இயர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு விஸ்டம் டூத்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு 4 பல் மட்டும் முளைக்கும். அதுதான் இப்போ நிறைய பேருக்கு அந்த விஸ்டம் டூத் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் கொடுத்துட்டு இருக்கு. இம்ப்ராப்பர் இரப்ஷன், சரியா முளைக்கிறது இல்ல, எலும்புக்குள்ள மாட்டிக்கிறது, அந்த மாதிரி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம்.
ஆக 32ல வந்து 28 இருந்தாலே ஒருத்தரால சரியா பேச முடியும் சொல்றீங்களா?
கண்டிப்பா 28 பல்லு இருந்தது அப்படின்னாலுமே நல்ல, அதாவது கரெக்டான பற்கள், ப்ராப்பர் பொசிஷன்ல இரப்டான டூத் வச்சுட்டு ஒரு 28 பற்களோடய ஒருத்தருக்கு வந்து அதுவே போதுமானது. நல்லா சூ பண்ணலாம், மாஸ்டிகேட் பண்ணலாம், நல்ல ஸ்பீச் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
சரி, இப்ப இந்த வே ஆஃப் பிரஷிங் இருக்குது பாத்தீங்களா, சின்ன குழந்தையில இருந்து அந்த பல் இருக்கிற வரைக்கும் டென்ச்சர் போட்டாலும் கூட பிரஷிங் வேணும். நமக்கு சின்ன குழந்தைகளை நம்ம தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் பின்னால வரைக்கும் அவங்களுக்கு வரும். இந்த வே ஆஃப் பிரஷிங் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பிரஷ் பண்ணுவாங்க, சில பேர் மோர் தென் 2 மினிட்ஸ் பிரஷ் பண்ணுவாங்க, சில பேர் பல் தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா தலையை அப்படி அப்படி அசைச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் பிரஷஸ் வேற நிறைய இது விளம்பரத்துல இருந்துட்டு இருக்குது. வே ஆஃப் பிரஷிங், எந்த மாதிரி பிரஷ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
பிரஷிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பல்ல வந்து இரப்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 6 மந்த்ஸ், அதுல இருந்து ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்டில் ஸ்க்ரப்பிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு மைல்டா நம்மளுடைய அதுக்குன்னு உண்டான கிட்ஸ் டூத் பிரஷ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு ஸ்டோர்ஸ்ல. சோ அது வாங்கி சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கிற ஃபுளூரைட் மெடிக்கேட்டட் ஜெல்னு சொல்லுவோம், டூத் பேஸ்ட் வந்து சில்ட்ரனுக்குன்னு தனியா அவைலபிலிட்டி இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறமா ஸ்லோவா பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து பிரஷிங் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும். அதாவது சில்ட்ரனுக்கு வந்து நம்ம பிரஷிங் டெக்னிக்ஸ் ஆசை அப்படி ப்ராப்பரா டீச் பண்ண முடியாது. பட் என்ன ஒன்னே ஒன்று பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து எல்லா டீத்தும் அந்த 22 இரப்டாச்சு இல்ல வந்து ஒரு 18 டீத் கிட்ட இருக்கு அப்படின்னும் போது ஸ்டேஜ்லயே வந்து ஒரு வெர்டிக்கல் பிரஷிங் டெக்னிக்கோ இல்ல வாய் கொப்பளிக்கிற முறையோ அதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துடணும். 6 இயர்ஸ்க்கு மேல இப்படியே பிரஷிங் டெக்னிக்ஸ் ஃபுளோரைட் மெடிக்கேட் ஜெல் ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த கேரிஸ் டிகே இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிடலாம் பசங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதாவது சாப்பிட்டோம், சாக்லேட்ஸ் இல்ல ஸ்டிக்கி ஃபுட்ஸ் வேற ஏதாவது கேண்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சாப்பிட்டாங்க பசங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜென்ரல் ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா வாயை வந்து நல்லா கொப்பளிக்க சொல்லணும். மார்னிங் அண்ட் நைட் 2 times வந்து பிரஷ் பண்ணணும். இந்த ஹேபிட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கல்டிவேட் பண்ணாலுமே போதும். அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு மேல 6 to 10 இயர்ஸ்க்குள்ள ஒரு மீடியம் எண்ட் டூத் பிரஷ் யூஸ் பண்ணாலுமே போதுமானது. பிரஷிங் டெக்னிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வாய் 2 பல்லும் மேல் பல் அண்ட் கீழ்பல் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லிப்ஸை மட்டும் ஓபன் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு ஒரு டூத் பிரஷ் சாஃப்ட் பிரிசில்ஸ் ஆர் அல்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸ் இது யூஸ் பண்ணாலுமே போதும். என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க, ஃபுளோரைட் மெடிக்கேட்டட் ஜெல்லோ இல்ல வந்து குவாலிட்டி பிராண்டட் அவைலபிள் டூத் பேஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதுல இனாமல் டிஃபெக்ட்ஸ் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் எந்த ஹார்ம்ஃபுல் இதெல்லாம் எதுவும் கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நார்மல் டூத் பேஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிரஷிங் ஆன்டீரியர் டூத்ல இருந்து முன்னாடி பற்கள்ல இருந்து வெர்டிகல் ஸ்ட்ரோக்ஸ் மேலிருந்து கீழே அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பிரஷ் பண்ணணும். இது வந்து அதுக்கப்புறம் ரைட் சைட் அண்ட் லெப்ட் சைட். அதுக்கப்புறமா வாயை திறந்து வச்சுட்டு உள்பகுதி மேல் பல்லுடைய உள்பகுதியும் கீழ்பற்களுடைய உள்பகுதியிலும் நிறைய பேர் தேய்க்கிறதே கிடையாது, மறந்துடுவாங்க. சோ அந்த இடத்துல தான் டார்டார் கால்குலஸ் இதெல்லாம் டெபாசிஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகம். சோ அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாம தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கடிக்கிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சியூவிங் சர்ஃபேஸ், பல்லும் பல்லும் சேர்த்தோம் அப்படின்னா கடிக்கிற சர்ஃபேஸ்ல வந்து ப்ராப்பரா பிரஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அதுவே போதுமானது. இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷிங் டெக்னிக் இருக்கு. இது இல்லாம வந்து அந்த மென்டலி ரீட்டார்ட் சில்ட்ரன் சொல்றோம் இல்லையா, சோ இவங்களுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கலி ஸ்டிமுலேட்டட் டூத் பிரஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இருந்து அவைலபிலிட்டி இருக்கும். அந்த சில்ட்ரன்னால பொதுவா இந்த மாதிரி வெர்டிகல் ஸ்ட்ரோக்ஸோ இல்ல ரொம்ப நேரம் நம்ம அதாவது ஒரு 2 மினிட்ஸ்க்கோ பிரஷ் பண்றதோ இல்ல பேஸ்ட் வச்சு ஃபோம் வர வரைக்கும் வாய் கொப்பளிக்க விடுறதோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கலி ஸ்டிமுலேட்டட் டூத் பிரஷஸ் எல்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பல் சீரமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த ஆர்த்தோ அந்த கிளிப்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்டென்டல் ஆர்த்தோடான்டிக் டூத் பிரஷஸ் சொல்லிட்டு அவைலபிலிட்டி இருக்கு. அதாவது அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பல்லுல, ஒரு ஒரு பல்லிலும் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து எயிட் பண்ற லெவல்ல வந்து ஒரு சில அதாவது ஆர்த்தோடான்டிக் டூத் பிரஷஸ் சொல்லிட்டு அதுவும் அவைலபிலிட்டி இருக்கு. இது இல்லாம இன்டர்டென்டல் டூத் பிரஷஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு பல்லுலையும் ஒரு பல்லும் இன்னொரு பல்லும் சேர்ற இடத்துல கீழே கம்ஸ் கிட்ட ஒரு கான்டாக்ட் ஏரியா இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஃபிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவோம். சோ அதே மாதிரி இந்த இன்டர்டென்டல் பிரஷஸும் அவைலபிள் இருக்கு, அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய டூத்துக்கும் வந்து டென்டிஸ்ட போயிட்டு ப்ராப்பரா கேட்டு அவங்களுடைய டென்டிஷனுக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி டூத் பிரஷஸ் யூஸ் பண்ணா சேஃப்.
நல்ல அருமையா சொன்னீங்க. அதாவது அவங்க பல்லுக்கு எந்த டூத் பிரஷ் ஏற்றதோ அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க காலையில ஒரு தடவை பிரஷ் பண்ணணும், நைட் ஒரு தடவை பிரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. சில பேர் 3-4 தடவை பண்றாங்க, இருந்தாலும் கூட அந்த ஒரு ஃபவுல் ஸ்மெல் துர்நாற்றம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த துர்நாற்றம் வந்து பல்ல இருந்து தான் வருதா அல்லது நம்ம குடல்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வயிறுல ப்ராப்ளம் இருந்தா கூட வரும் அப்படின்றாங்க, இதை பத்தி சொல்லுங்களேன். அப்புறம் எவ்வளவு நேரம் பிரஷ் பண்றது அதையும் சொல்லிடுங்க.
பிரஷிங் டெக்னிக் அப்படின்றது வந்து எவ்வளவு நேரம் அப்படின்றத விட ஒரு சே ஒரு 2 to 3 minutes வந்து மோர் தென் எனஃப்ங்க. நம்ம பிரஷிங்ல வந்து மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரஷ் ஆனது வந்து எல்லா சர்ஃபேசஸ் ஆஃப் தி டீத்தும் ஒரு டூத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டூத்துக்கு வந்து 5 surfaces இருக்கு. அந்த 5 surfacesலயும் நம்ம பிரஷ் வந்து போய் ரீச் ஆகுதா அப்படின்னு மட்டும் பாக்கணும். ஒரு சில இடம் சே ஒரு விஸ்டம் டூத்னுடைய கடைசி பகுதி லாஸ்ட் டூத் அப்பர் டூத்ல விஸ்டம் டூத்ல தான் வந்து நம்மளால அந்த அளவுக்கு பிரஷ் வச்சு ரீச் பண்ண முடியாது. சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துலயும் சர்ஃபேஸ வந்து பிரஷ் தொடுதா அப்படின்னு தான் பாக்கணும். ஜஸ்ட் 2 to 3 minutes இஸ் மோர் தென் எனஃப்ங்க. அதே மாதிரி சாஃப்ட் டூத் பிரஷோ இல்ல இனாமல் ரொம்ப தேஞ்சி போய் அதாவது பிரஷ் பண்ணி அட்ரீட் ஆனவங்கன்னு சொல்லி அட்ரீஷன் சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி தேஞ்சி போன பற்கள்லாம் இருந்ததுன்னா அல்ட்ரா சாஃப்ட் டூத் பிரஷ் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு 2 to 3 minutes பிரஷிங் வந்து போதும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க, வாய் துர்நாற்றம் வந்து எதனால வருது அப்படின்னு. சோ வாய் துர்நாற்றம்க்கு வந்து வாயில அழுக்கு இருந்தா மட்டும்தான் துர்நாற்றம் வரும் அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 factors இருக்கு அந்த வாய் துர்நாற்றம் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த டெபாசிட்ஸ், இந்த பிளாக் அக்யூமுலேஷன், இந்த கால்குலஸ் அக்யூமுலேஷன், இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் துர்நாற்றம் வரலாம். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட்ரோ, அதாவது ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து வாய் துர்நாற்றம், அடிக்கடி நம்ம பிரஷ் பண்ணிட்டோம், மவுத் வாஷ் யூஸ் பண்ண பிறகும் நம்மளுக்கு துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா, வாய்க்குள்ள வந்து நம்மளுக்கு ஏதாவது அல்சர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இருந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறது பெட்டர், கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம விட்டோம் அப்படின்னா ஸ்டார்வேஷன்ல வந்து ஒரு சிலருக்கு கீட்டோன் பாடிஸ் சொல்லுவோம். அது வந்து 3 types இருக்கு, அசிட்டோன், அசிட்டோ அசிட்டேட், அப்புறம் வந்து பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டிரேட்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி வந்து நம்மளுக்கு கீட்டோன் பாடிஸ் உடம்புல வந்து ஸ்டார்வேஷன்னாலயோ இல்ல வேற சில டிசீசஸ்னாலயோ அதிகமா இருந்தது அந்த மாதிரி இருந்தாலும் வரலாம். அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ் பர்சன்ஸ்க்கு வந்து கம்ஸ்ல வந்து இந்த பிளாக் அக்யூமுலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது அவங்களுடைய அந்த இன்சுலின் டெபாசிஷனுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த ஃபவுல் ஸ்மெல்லிங் வரலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஆர்டினரி டீ, காஃபி இது வந்து அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனாலயும் வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங் வரலாம். இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ரீசனோ அதை ப்ராப்பரா ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சே பிளாக் அண்ட் கால்குலஸ் இருந்தது அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட பார்த்து ப்ராப்பர் ஸ்கேலிங், எப்படி பிரஷிங் டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலுமே போதும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் டிசார்டர்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு மேற்கொண்டு வந்து மிச்சது இந்த ஸ்கேலிங், நார்மல் ப்ரொஃபைல் ஆக்சஸ் டெக்னிக், ஓரல் ப்ரொஃபைல் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுவும் போதும்.
அப்புறம் நீங்க டென்டல் ஃபிளாஸ் பத்தி சொன்னீங்க, அது வந்து சில பேர் பாத்தீங்கன்னா நூலை வச்சு எடுப்பாங்க, பல் ஊக்கு வச்சு சேஃப்டி பின் வச்சு குத்தி எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து பல்லுக்கு சேஃபா, அதெல்லாம் பண்ணலாமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஹூக்ஸ், பின்ஸ், சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ட்ராண்டிகேட்டடுங்க. அது வந்து யூஸ் பண்ணா நம்மளுடைய கம் அட்டாச்மெண்ட்டுக்கு தான் அது வந்து கெட்டதே தவிர ஓரல் ஹைஜீன் அப்படின்றது வந்து எந்த விதத்திலுமே இம்ப்ரூவைஸ் ஆகாது. ஃபிளாஸுமே வந்து ஃபிளாஸ் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது எந்த ஃபிங்கர்ல ஒரு ஒரு சைட் ஒரு த்ரெட் மாதிரி எடுத்துட்டு எந்த ஃபிங்கர்ல லாக் பண்ணி இன்னொரு ஹேண்ட்ல இன்னொரு எந்த ஃபிங்கர்ல இன்டர்லாக் பண்ணி அதை எந்த ஸ்டெப்ல வந்து கம்ஸ்ல வந்து போட்டு எந்த ஏரியால வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வந்து டென்டிஸ்ட் தான் அவங்க அவங்க அவங்களுடைய டென்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை சொல்லி கொடுத்தா மட்டும் ஃபிளாஸ் யூஸ் பண்ணாலுமே போதும். அது இல்லாம நம்மளே பிளைண்ட் டெக்னிக்ல ஃபிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டர்டென்டல் கம்ஸ் சொல்றோம் இல்லையா, ரெண்டு பற்களுக்கு நடுவில் இருக்கிற கம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்.
இப்பதான் வந்திருக்குது மவுத் வாஷ் எல்லாமே இல்லீங்களா, அந்த காலத்துல கேட்டீங்கன்னா உப்பு தண்ணி கொஞ்சம் ஸ்லைட் வார்ம் வாட்டர்ல வந்து உப்பு கல் உப்பு போட்டு கொப்பளிக்க சொல்லுவாங்க. இந்த மவுத் வாஷ் வந்து சும்மாவே எல்லாரும் யூஸ் பண்ணலாமா, அதை பத்தி சொல்லுங்க.
ஜென்ரலா வந்து மவுத் வாஷ் அப்படின்றது வந்து ஒரு டைல்யூட்டட் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், டைல்யூட்டட் கான்சென்ட்ரேஷன், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா மவுத் வாஷ் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இப்ப அந்த ஹெக்ஸிடன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜஸா இல்ல, அந்த குளோர்ஹெக்சரின் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வரும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் எல்லாமே ஒரு 10% அந்த மாதிரி சர்வே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றத கல் உப்பு, வார்ம் வாட்டர் எல்லாமே வந்து, கல் உப்பு வந்து வார்ம் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகிற ஒரு வெரைட்டி, அதே மாதிரி அது ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு தான் சொல்லுவோம். உப்பு அப்படின்னாலுமே ஒரு ஆன்டிசெப்டிக், கூட வந்து அயோடின் கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் சால்ட்ல வந்து கொஞ்சம் அதிகம், எஸ்பெஷலி கல் உப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆன்டிசெப்டிக் குவாலிட்டி வந்து நம்ம மவுத்துக்கு வந்து கிடைக்கும். அந்த காலத்துல மவுத் வாஷ், இந்த ஹெக்ஸிடின், ஸ்ட்ரான்சியம் குளோரைடு இதெல்லாம் இல்லாத காலம், அப்போ அந்த ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் இப்பவுமே இந்த கல் உப்பு போட்டு யூஸ் பண்றது அப்படின்றது நல்லது. பட் எல்லாமே ஒரு அளவோட நம்ம நிறுத்தி பழகணும், அவ்வளவுதான்.
அப்புறம் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, எந்த வகை பேஸ்ட வந்து தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜெல் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஆக்டிவ் சால்ட் இருக்குது, ஒயிட் டூத் பேஸ்ட் இருக்குது, டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட் வந்துருச்சு, எது நல்லது அதை பத்தி சொல்லுங்களேன்.
ரெட் ஜெல்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி கான்ட்ராண்டிகேட்டட், ரெட் ஜெல்ஸ் டோட்டலி. ரெட் ஜெல்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து கிளீனிங் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும், அந்த டைமுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஒயிட் கிரீம் பிளஸ் ப்ளூ ஜெல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஸ்ட் குவாலிட்டி அதை வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து ரொம்ப பெட்டர். அதே மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஜெல் வந்து போதுமானது, அது வந்து ஃப்ளூரைட் இன்கார்பரேட்டட் ஜெல்ஸா யூஸ் பண்ணிக்கணும் அப் டு ஒரு 4 years வரைக்கும், டெசிடுவஸ் டென்டிஷன் இருக்கும்போது வரைக்கும். பர்மனன்ட் டென்டிஷனுக்கு அப்புறம் நம்ம ஸ்லோவா இந்த ஸ்ட்ராங் டீத் அந்த மாதிரிலாம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பிராண்டட் விடுறாங்க, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 12 hours ப்ராப்பர் பிரஷிங் வித் ப்ராப்பர் கைண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கு ஒரு டூத் பேஸ்ட் வந்து சரியாகும். வயசாச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ரீட்டட் டூத் எல்லாருக்கும் வந்து டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது பெட்.
இப்போ பிரஷிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மசாஜிங் கம்ஸை வந்து மசாஜ் பண்றதுக்கு மறந்துடுவாங்க. அது வந்து பண்ணணுமா, டெய்லி பண்ணணுமா அதை சொல்லுங்க. அப்புறம் டங் கிளீனர்னு தனியா ஒண்ணு விற்குது. சில பேர் டங் கிளீன் பண்ண கூட மாட்டாங்க, ஆர்டினரி பிரஷ் வச்சே கூட நம்ம பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஒயிட் கோட்டிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரை வந்து எப்படி மசாஜ் பண்ணணும், டங் கிளீன் பண்றது அதை பத்தி சொல்லுங்களேன்.
கம் மசாஜ் வந்து மஸ்ட் தான், பிகாஸ் கம் மசாஜ் நம்ம வந்து ஒரு ரெண்டு விரல்ல கம்ஸை வந்து மைல்டா பிரஸ் பண்ணி விடுறது அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயோரியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ப்ராப்பர் பிரஷ் பண்ணிட்டு கம் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயோரியா அப்படின்ற ஒரு கம் டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த இன்டர்டென்டல் ஏரியால இருக்கிற ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மசாஜ் பண்றதன் மூலமா கொஞ்சம் வெளியேற்றப்படும். அது இல்லாம பிளட் சர்க்குலேஷன் வந்து டென்டிஷனுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ அதாவது அவங்களுடைய போன் டெபாசிட்டட் அமௌண்ட் பிளஸ் கம்னுடைய தரம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால கம் மசாஜிங் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு டைம் ஆவது பண்ணிக்கிறது பெட்டர். அகைன் டங் கிளீனிங் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு டங் கிளீனர்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு, பட் ஒரு வாட்டி அதே மாதிரி மைல்டா ஒரு ஸ்கிரேப்பிங் மட்டும் பண்ணாலுமே போதும். நம்மளுடைய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகாம பாத்துக்கிட்டாலுமே போதும். ஒரு சிலரெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து டங்ல வந்து வைப் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வைப் அவுட் பண்ணும்போது டங்ல வந்து நம்மளுக்கு ஒரு 3 types ஆஃப் பாப்புலே இருக்கு, ஃபஞ்சி ஃபார்ம், ஃபில்லி ஃபார்ம், ஃபோலியேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாப்புலாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம டெஸ்ட்ராய் பண்ணாம நம்ம ஓரளவுக்கு ஒரு மைல்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரேப்பிங் பண்ணிக்கிட்டாலுமே வந்து நல்லா இருக்கும். தங்குக்குன்னு நீங்க எதுவும் வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கிரேப்பிங்க தவிர.
இப்ப டூத் பேஸ்ட் பர்பஸே தவிர மார்க்கெட்ல வந்து பல் பொடியும் இருக்குது, டூத் பவுடரும் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா?
டூத் பவுடர்ஸ் ஆர் நாட் அட்வைசபிள். டூத் பவுடர்ஸை விட டூத் பேஸ்ட், டூத் கிரீம்ஸ் வந்து பெட்டர். பிகாஸ் டூத் பவுடர்ல என்னன்னா பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுமே அதனுடைய அப்ரேசிவ் குவாலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது தேய்க்கிற தேய்மானம் வந்து அது அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டெண்டா இருக்கும், ரஃபா இருக்கும். ஸோ தட் அது இனாமலுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜபிள் பார்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால டூத் கிரீம்ஸ் ஆர் டூத் பேஸ்ட் ஆர் மச் பெட்டர் தென் டூத் பவுடர்ஸ்.
அப்புறம் டென்ச்சர் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி கிளீன் பண்றது? டென்ச்சருக்குன்னு ஒரு பீரியட் உண்டா, எவ்வளவு நாள் வரைக்கும் போட்டா அது அட்வைசபிள், அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
டென்ச்சர்ஸ் அப்படின்னா ஒரு 2 types ஆஃப் டென்ச்சர்ஸ் இருக்கு, அதாவது ரிமூவபிள் டைப் ஆஃப் டென்ச்சர்ஸ், பிக்சட் டைப் ஆஃப் டென்ச்சர்ஸ் இருக்கு. டென்ச்சர்ஸ் பல் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுல வந்து 2 types இருக்கு. ஒன்னு வந்து பல்லில் அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கிறது, அது இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த கேப்பிங் அதுலதான் அது போயிடும், கிரவுன் பண்றது, கேப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து பிக்சட் கைண்ட் ஆஃப் பல் செட்ல போயிடும். ரிமூவபிள் டைப் ஆஃப் அந்த பல் செட் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த 32 பல்லும் இல்லாம டோட்டலா மேல கீழே கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு ஃபுல் செட் ஹோல் செட் கொடுப்போம், அது ஒண்ணு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு பார்ட் ஒரு செக்மெண்ட் மட்டும் பல் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு சில பல் செட் எல்லாம் கொடுப்போம். சோ இதுல வந்து பல் செட்னோட வந்து கிளீன் பண்ற வெரைட்டி வந்து எப்படி அப்படின்னா, டெய்லி பல் செட் ரெண்டுத்தையுமே கழட்டிட்டு நைட்ல தண்ணியில போட்டு வச்சுட்டு தான் தூங்கணும். அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் அண்ட் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட் பிரஷ் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி நம்ம பிரஷ் இது பண்றோம், பல்ல வந்து பிரஷ் பண்றோமோ அதே மாதிரி எல்லா டென்ச்சர்ஸையும் வந்து பிரஷ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நம்ம டூத் பேஸ்ட் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய இந்த மைல் நம்மளுடைய சோப்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த சோப்ஸ் வச்சு மைல்டா கிளீன் பண்ணிக்கிட்டாலுமே பெட்டர். ஆனா அவங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி பல்செட்டை வந்து கிளீன் பண்ணணும், அதே மாதிரி நைட்ல வந்து கழட்டி அதை தண்ணியில போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களோட அந்த எலும்பு உருக்குறதுன்ற இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் தண்ணியில போட்டாங்கன்னா. அப்படி இல்ல அப்படின்னா அந்த போன் ரிசார்ப்ஷன் சொல்லுவோம், போன் வந்து அப்படி எலும்பு உருக்குறது அப்படின்னு சொல்லிடுவோம், அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ தட் அதே மாதிரி ஒரு பல் செட் அப்படின்னா அதனுடைய ஸ்டேஜஸ் வந்து ஒரு 2 வருஷத்துல இருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் கழட்டி மாற்ற மாதிரி பல் செட் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்கு மேல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்னதான் பல் செட் போட்டோம் அப்படின்னா அந்த செட் பல்லெல்லாம் வந்து நம்ம அக்ரிலிக்கோ இல்ல போர்சிலின் டீத்தோ தான் பல்ல பிக்ஸ் பண்றது. சோ அதுக்கே உண்டான தேய்மானம், நம்ம ஒரிஜினல் பல்லுக்கே தேய்மானம் இருக்கும்போது ஆர்டிபிஷியல் டீத்துக்கு கண்டிப்பா அந்த தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானம்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல பல்செட் போட்டுட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த மாஸ்டிகேட்டரி இஃபெக்ட் அதே மாதிரி அதனுடைய தரம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு குறையும். பல்செட் ரெண்டுமே பல்லு மேலையும் கீழையும் அந்த டென்ச்சர் வந்து குறைய குறைய அந்த பல்லுடைய ஹைட் குறைய குறைய நம்ம ஆங்கிள் ஆஃப் தி மவுத்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த கார்னர் ஆஃப் தி லிப்ஸ்னுடைய ஃபோல்டும் வந்து அதிகமாயிட்டே வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு 2 to 5 years டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவாலிட்டி, எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க, என்ன குவாலிட்டியில இருக்குன்னு சொல்லி நீங்க கரெக்டா டென்டிஸ்ட் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கைட் பண்ணிடுவாங்க.
அப்புறம் டாக்டர், பல்வலி வந்ததுன்னா பாத்தீங்கன்னா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா கிராம்பு கிராம்பு தைலம் வைப்பாங்க. அந்த பல்வலி எதுக்காக வருதுன்னா கேவிட்டி ஃபார்ம் ஆன உடனே பாத்தீங்கன்னா பல்வலி ஆரம்பிச்சிடும். அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆன உடனே நம்ம வந்து அது கரெக்ஷன் போறது நல்லதா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லதா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு மேடம். ஒன்னு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் கிளென்சிங் ஆஃப் தி ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அதே மாதிரி இம்ப்ராப்பர் பிரஷிங் டெக்னிக்ஸ். அதே மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கும் சலைவானுடைய கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு. ஒரு சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் இந்த சலைவா வந்து ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும், டக்குன்னு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வாஷ் அவே ஆயிரும். ஒரு சிலருக்கு ஆனா சலைவாரி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மியூக்கஸ் அது மாதிரி திக்கா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வாஷ் ஆகாது. அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அசிடிக் எஃபெக்ட் சொல்லுவோம் நம்ம, ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஒரு அசிடிக் எஃபெக்ட் வரும். சோ அது வந்து ஒரு சிலருக்குலாம் நியூட்ரலைஸ் ஆகி பேலன்ஸ் ஆயிரும், ஒரு சிலருக்கு அந்த நியூட்ரலைஸ் ஆகாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது டிகேனுடைய இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. சோ டிகே அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்பாட், மைல்டு பிளாக் ஸ்பாட் அப்படின்னு பெர்மனன்ட் டீத்லயோ இல்ல டெசிடுவஸ் டென்டிஷன்லயோ பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து டிகே தான். கரெக்டா டென்டிஸ்ட போய் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஸ்டேஜ்லயே அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைனர் ஃபில்லிங், நார்மல் ஃபில்லிங் அதோட வந்து நின்றுடும். அப்படி இல்ல இது வந்து கொஞ்சம் அதிகமாயி ரொம்ப ஆழமாயி வலி வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு உண்டான ஃபர்தர் காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப விரிவான ப்ரொசீஜர்ஸ், அதுக்கு இன்னொரு ஒரு டாபிக் பேச வேண்டியிருக்கும்.
அப்புறம் சூயிங் ஹேபிட் பாத்தீங்கன்னா சில பேர் லெப்ட் சைட்லயே சூ பண்ற பழக்கம் இருக்கு, சில பேர் ரைட் சைடு, சில பேர் வாயில இந்த ராபிட் மாதிரி கூட பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி சூ பண்றது? யூனிஃபார்மா எல்லா பல்லுக்கும் நம்ம வேலை கொடுக்கணுமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஒரு ஒரு பல்லுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. சே ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற டூத் இன்சைசஸ் அப்படின்னா, இன்சைசஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது இன்சைசிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டூத். ஏதாவது டேரவே அப்படின்னா கெனைன் யூஸ் பண்ணிக்கலாம், சிப்ஸ் பஃப்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க ஃப்ரண்ட் டீத் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கெனைன்ஸ் ப்ரீ மோலாஸ் சொல்றோம் இல்லையா, சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிடிச்சி கடிச்சு இழுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கெனைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மோலாஸ் வந்து கண்டிப்பா சூ பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ரெண்டு சைடு இல்லாம ஒரு சைட்ல சூ பண்றதுன்றதுலாம் ரொம்ப தப்பு. ரெண்டு சைடும் சூ பண்ணி ஆகணும், ரெண்டு சைடும் மஞ்ச் பண்ணி மாஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பரா சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ரெண்டு சைடு ஜாயின்ஸ் டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயின்ஸ் சொல்றோம், அதே சுத்தி மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் சொல்ற ஒரு நாலு மசில் இருக்கு, அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு சைடு சூ பண்ணிட்டே இருக்கும், ஒரு சைடு தான் மென்னு சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா இன்னொரு சைடு ஜாயின்ஸ் வந்து தேஞ்சு போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சைடு சூ பண்ணும்போது என்னன்னா அந்த ஒரு சைடு பல்லுலாம் வந்து அட்ரீட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டெபாசிட்ஸோடைய அக்யூமுலேஷன் வந்து நம்ம எந்த சைட் சூ பண்றோமோ அது இல்லாம ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த டெபாசிட் அக்யூமுலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கால்குலஸ் அக்யூமுலேஷன் வந்து ஆப்போசிட் சைட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம யூனிஃபார்மிட்டியா ரெண்டு பக்கமும் கடிச்சு சாப்பிட்டு சூ பண்றது வந்து ரொம்ப நல்லது.
அப்புறம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட அந்த ஹேபிட் இருக்குது சூயிங் கம். அது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஓரல் ஹெல்த்தை வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அல்லது கெடுத்து விடும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
Chewing gums அப்படின்னா chewing gums again அது வந்து good for health to a limited stage only. Sugarless chewing gums வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்ண சொல்றோம், டென்டிஸ்டே ஒரு சிலருக்கு வந்து அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். எதனாலனா ஒரு சிலர் இந்த மவுத் ஆர்டர் பத்தி ரொம்ப கவலைப்படுறவங்க இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு சிலருக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா காகல் பண்ண முடியாத நிலைமை, அதே மாதிரி பிரஷ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது இந்த சூயிங் கம்ஸ் சூ பண்ணோம் அப்படின்னா சூ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வாஷ் அவே ஆயிரும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மெயினா. ஸோ இதுக்காக தான் சூயிங் கம்ஸ் வந்து இது பண்றது. கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் பிரெத், பேட் பிரெத் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. நாட் வெரி மச் ஹார்ம்ஃபுல் இன் லிமிடெட் குவான்டிட்டி, அதுக்கு மேல எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இருக்கு.
அப்புறம் சில பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிரௌடிங் இருந்ததுன்னா அது வந்து அதிர்ஷ்டம், அதை வந்து சரி பண்ண வேண்டாம் அப்படி விட்டுரலாம், அதிகமா பல்லு பாத்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் அதிர்ஷ்டம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து. அப்புறம் ரெக்டிபிகேஷன் வந்து எத்தனை வயசுல ஆரம்பிக்கிறது நல்லது?
பெரியவங்க சொல்ற மாதிரி இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரௌடிங்கோ இல்ல வந்து ஸ்பேசிங் சந்து பற்கள்ன்ற ஸ்பேசிங்கோ இல்ல கிரௌடிங் அப்படின்ற ரொம்ப அதிகமா ஒரு இடத்துல கிரௌடடா இருக்கிற டூத்னாலையும் எந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடையாது. பாக்குறதுக்கு நமக்கு எது அழகா இருக்கு, ஒருத்தருடைய முகத்துக்கு முக அமைப்புக்கு இது அழகா இருக்கும். கிரௌடிங் அண்ட் ஸ்பேசிங் இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணணும் கண்டிப்பா. அதுக்குதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த டிக்ளிப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர்த்தடான்டிக் ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது வந்து ரெக்டிபிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு அந்த பர்மனன்ட் டென்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்மளுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு. ஒரு சிலருக்கு எடுப்பா வரலாம், ஒரு சிலருக்கு தெத்துப்பல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கிரௌடடா வரலாம். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லயே கரெக்டா போய் டென்டிஸ்ட காமிச்சிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 14-15 இயர்ஸ்க்குள்ள அவங்க உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து 12 இயர்ஸ்க்கு மேலதான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பட் ஒரு சிலருக்கு 8 இயர்ஸ்லயே ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் சொல்லுவோம், அந்த மசில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். தாடையினுடைய எலும்பினுடைய கரெக்ஷனும் கூடையே சேர்த்து தேவைப்படும். ஒரு சிலருக்கு பற்களுடைய கரெக்ஷனோட சேர்த்து எலும்பு, ஒரு சிலருக்கு அந்த கீழே இருக்கிற தாடை வந்து முன்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு மேல இருக்கிற தாடை முன்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் டென்டிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டா ஹெட் கியர்ஸ் அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம்.
நம்ம இன்னைக்கு ஜெனரல்ல தான் பாத்துருக்கோம், அதுக்கு ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம தனித்தனியா எடுத்து பாக்கலாம், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்க நேரிடுது, எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா நம்ம பேசலாம். இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கேள்விகளுக்கு விடையளித்ததுக்கு நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? பற்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு அருமையாவும் விரிவாவும் சொன்னாங்க பல் மருத்துவர் தேவி தினேஷ். அவங்க உடன் உரையாடினார் என்கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க 107.4 பண்பலையில். கேட்கறதோட இல்லாம உங்க கருத்துக்களை, உங்க விமர்சனங்களை நீங்க எங்களுக்கு பதிவு பண்ணலாம். தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. நம்ம நிகழ்ச்சிகள் வானில் உலா வருவதோடு மட்டுமல்லாம நம்ம இணையதளத்தில் இதை பதிவேற்றம் செய்யறோம். ஆக உலகத்தில் உள்ள தமிழ்கூர் நல்லுலக மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யறோம். அதையும் கேட்டு பயன்பெறுங்க.